முப்பது. அசீரியாவிலிருந்து விடுதலை. தேசத்தில் ஏற்பட்டிருந்த மிகவும் ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் அசீரிய சேனைகள் யூதா தேசத்தை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தன. எருசலேம் முற்றிலுமாக அழிக்கப்படுவதிலிருந்து எதாலும் காப்பாற்ற முடியாது என்ற நிலை ஏற்பட்டிருந்தது. ஏகோவாவின் வல்லமையால் விடுதலை கிடைக்கும் என்று நம்பி பிரதேசத்தின் அந்த எதிரிகளை அஞ்சாத் துணிவுடன் எதிர்க்க தன் படைகளோடு அணிவகுத்துச் சென்றான் எசேக்கியா. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று யூதாவின் மனிதரை தேற்றினான் எசேக்கியா. இரண்டாம் நாளாகமும் 32:7-8. இறுதி விளைவு பற்றி நிச்சயத்தோடு எசேக்கியா பேசினதற்கு காரணமில்லாமலில்லை. ஜாதிகளை தண்டிக்கும் தேவ கோபத்தின் கோலாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குத்தான் அசீரியர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்டனர். எனவே அசீரியர் பெருமை பாராட்டினாலும் அவர்கள் என்றென்றும் மேற்கொள்பவர்களாக இருக்கவில்லை. பார்க்க ஏசாயா 10:5. அசீரியனுக்கு பயப்படாதே என்பதே சியோனில் வாசமாயிருந்தவர்களுக்கு சில வருடங்களுக்கு முன் ஏசாயா மூலம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட செய்தியாயிருந்தது. ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே ஓரேப் கண்மலை அண்டையிலே மீதியானியர் வெட்டுண்டது போல் சேனைகளின் கர்த்தர் அவன் மேல் ஒரு சவுக்கை எழும்பி வர பண்ணி எகிப்திலே தமது கோலை கடலின் மேல் ஓங்கினது போல் அதை அவன் மேல் ஓங்குவார். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போம். ஏசாயா 10:24-27. ஆகாஸ் ராஜா மரணமடைந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்ட இன்னொரு தீர்க்கதரிசன செய்தியின் போது தீர்க்கதரிசி இவ்வாறு சொன்னான், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டுச் சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்துப் போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். தேசமனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஏசாயா 14:28-24-27. ஒடுக்குகிறவர்களின் வல்லமை உடைக்கப்பட இருந்தது. ஆனாலும் ஆகாஸ் ராஜா செய்திருந்த ஒப்பந்தத்திற்கு இணங்க தன்னுடைய ஆளுகையின் ஆரம்ப காலகட்டத்தில் அசீரியருக்குத் தொடர்ந்து கப்பம் கட்டி வந்தான் எசேக்கியா. அதே வேளையில் தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தின் பாதுகாப்பிற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தான் ராஜா. எருசலேம் நகரத்திற்கு வெளியே தண்ணீர் தட்டுப்பாடு நிலவின வேளையில் அதன் மதில் கழுக்குள் அது பரிபூரணமாக கிடைக்கும்படி செய்தான். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவை களையும் வெளியிலுள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்தான். இரண்டாம் நாளாகமும் 32:3-5-6. தேசம் முற்றுகையிடப்பட்டால் என்ன ஆயத்தங்களெல்லாம் தேவையோ அதில் எதையும் அவன் செய்யாமல் விட்டு வைக்கவில்லை. வடராஜ்யத்திலிருந்து அதிக அளவிலான இஸ்ரவேல் புத்திரரை அசீரியர்கள் ஏற்கனவே சிறையாக்கிக் கொண்டு சென்றிருந்த காலகட்டத்தில்தான் யூதாவின் ராஜாவானான் எசேக்கியா. அவன் அரசாலத் தொடங்கி சில வருடங்களே சென்றிருந்தன. அவன் இன்னமும் எருசலேமின் அரண்களை பலப்படுத்திக் கொண்டிருந்தான். அவ்வேளையில்தான் அசீரியர்கள் சமாரியாவை முற்றுகையிட்டு அதனை கைப்பற்றினர். மேலும் அசீரிய ஆட்சிப்பகுதியைச் சேர்ந்த பல மாகாணங்களில் 10 கோத்தரத்தாரையும் சிதறப்பண்ணினர். அசீரியாவிலிருந்து சில மைல்கள் தொலைவில்தான் யூதாவின் எல்லைகள் இருந்தன. அதிலிருந்து 60 மைல்களுக்கும் குறைவான தூரத்தில்தான் எருசலேம் இருந்தது. தேவாலயத்திற்குள்ளிருந்த ஏராளமான பொருட்கள் எதிரிகள் திரும்பவும் வரத்தக்க அவர்களை தூண்டக்கூடியவைகளாயிருந்தன. ஆனால் எதிரிகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஆயத்தத்தை செய்வதில் உறுதியாயிருந்தான் யூதாவின் ராஜா. மனித அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உட்பட்ட அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு தன்னுடைய படைகளை ஒன்று திரட்டினான். திடன் கொள்ளுமாறு அவர்களை அறிவுறுத்தினான். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் என்பதே யூதாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் செய்தியாயிருந்தது. இப்பொழுதோ ராஜா அசையா விசுவாசத்துடன், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடிருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று அறிவித்தான். 2:32-8.
விசுவாசத்தைச் செயல்படுத்துவது தவிர அதனை அதிகமாக ஊக்குவிப்பது வேறெதுவுமில்லை. வரவிருந்த யுத்தத்திற்காக யூதாவின் ராஜா ஆயத்தம் செய்திருந்தான். இப்பொழுதும் அசீரியர்களுக்கு எதிராகச் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறும் என நம்பிக்கை கொண்டு தேவனில் தன் ஆத்துமா இளைப்பாறும்படி செய்தார். எசேக்கியா சொன்ன வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். 2:32-8.
பூமியின் வல்லமையான தேசங்களை வெற்றி கண்ட கையோடும் இஸ்ரவேலின் சமாரியாவை மேற்கொண்ட கையோடும் அசீரியா இப்போது தங்கள் படைகளை யூதாவிற்கு எதிராக திருப்பினால்தான் என்ன? எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க, நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல் எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமலிருப்பேனோ என்று அவர்கள் பெருமை பாராட்டினால்தான் என்ன? ஏசாயா 10:10-11. யூதா எதற்கும் பயப்படத் தேவையாயிருக்கவில்லை, ஏனெனில் அவர்களுடைய நம்பிக்கை யெகோவாவில் இருந்தது. நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இக்கட்டு இறுதியில் சம்பவித்தது. வெற்றி மேல் வெற்றி பெற்று முன்னேறிய அசீரிய படைகள் யூதாவிற்கு வந்தன. தங்கள் வெற்றியில் நிச்சயம் கொண்டிருந்த அதன் தலைவர்கள் தங்கள் சேனையை இரண்டு படைகளாகப் பிரித்தனர். அதில் ஒன்று தென்பகுதியிலிருந்த எகிப்திய படையை சந்திக்க இருந்தது, இன்னொன்று எருசலேமை முற்றுகை இருந்தது. இப்போது யூதாவின் ஒரே நம்பிக்கை தேவனில் மாத்திரமே இருந்தது. எகிப்திலிருந்து கிடைக்கக்கூடியதாயிருந்த அனைத்து உதவிகளும் தடை செய்யப்பட்டன. நேசக்கரம் நீட்ட பக்கத்தில் வேறு தேசத்தாரும் இல்லை. நன்கு பயிற்சி பெற்ற தங்கள் படைபலத்தில் மிச்சயம் கொண்டிருந்த அசீரிய அதிகாரிகள் யூதாவின் பிரதானிகளோடு ஓர் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். அப்போது நகரத்தை தங்கள் வசம் ஒப்படைக்குமாறு ஆணவத்தோடு கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையோடுங்கூட எபிரேயர்களின் தேவனுக்கு எதிராக தூஷண வார்த்தைகளையும் சொன்னார்கள். யூதா மற்றும் இஸ்ரவேலின் பலவீனத்தின் நிமித்தமும் அவபக்தியின் நிமித்தமும் தேசங்களின் நடுவே தேவநாமத்தை குறித்த பயம் இல்லாமலே போயிற்று. மாறாக இடைவிடாமல் அவதூறாக பேசப்படுவதற்கு அது ஏதுவாயிற்று. பார்க்க ஏசாயா 52:5. சனகிரிப்பின் பிரதான அதிகாரிகளில் ஒருவனான ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்குச் சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சேயன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றான். 2 Kings 18:19-20.
நகரத்தின் வாசல்களுக்கு வெளியே நின்றுதான் அதிகாரிகள் உரையாடினார்கள். ஆனாலும் அலங்கத்தின் மேல் நின்ற வீரர்களுக்கு கேட்கும் தூரத்தில் அவர்கள் நின்றிருந்தார்கள். அசீரிய ராஜாவின் பிரதிநிதிகள் யூதாவின் பிரதானிகளிடத்தில் தங்கள் வேண்டுகோள்களை சத்தமாகத் தெரிவித்த போது அக்கூட்டத்தில் நடைபெற்றவற்றை அலங்கத்தின் மேலிருந்தவர்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு யூத பாஷையில் பேசாமல் சீரிய பாஷையில் பேசும்படி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். அந்த ஆலோசனையை பரியாசம் பண்ணின ரப்சாக்கே இன்னும் தன் சத்தத்தை உயர்த்தி தொடர்ந்து யூத பாஷையிலேயே பேசினான். அசீரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளைக் கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி
எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்பப் பண்ணுவான், அதற்கு இடங்கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறான். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோடே ராஜியாகி காணிக்கையோடே என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சத்தோட்டமுமுள்ள தேசமும் அப்பமும் திராட்சரசமுமுள்ள தேசமுமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும், அவனவன் தன் தன் திராட்சச் செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள்.
நம்மை தப்புவிப்பாரென்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ?
ஆமாத், அர்பாத் பட்டணங்களின் தேவர்களெங்கே? செப்பர்வாயிமின் தேவர்களெங்கே? அவர்கள் சமாரியாவை என்கைக்கு தப்புவித்ததுண்டோ?
கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என்கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். ஏசாயா 36:13-20.
அவன் ஏளனமாக பேசினாலும் யூதாவின் புத்திரர் அவனுக்கு ஒரு வார்த்தையையும் பிரதியுத்தரமாகச் சொல்லவில்லை. அந்த கூட்டம் முடிவுக்கு வந்தது. யூதாவின் பிரதிநிதிகள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள். வசனம் 21-22. தூஷணமான அந்த சவாலை குறித்து அறிந்ததும் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். 2 ராஜாக்கள் 19:1.
அந்த கூட்டத்தில் நிகழ்ந்தது பற்றி ஏசாயாவிடம் அறிவிக்க ஒரு தூதுவனை அவனிடத்தில் அனுப்பினார்கள். இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், என் பதை ராஜா சொல்லி அனுப்பின் செய்தியாகும்.
ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளையெல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் இகழி நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய் வீராக. 2 ராஜாக்கள் 19:3-4.
இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனுமாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். 2 ராஜாக்கள் 32:20.
தம் ஊழியர்களின் ஜபங்களுக்கு தேவன் செவி கொடுத்தார். எசேக்கியாவிடம் சொல்லும்படி ஏசாயாவுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி இதுவே: அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தையினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். 2 ராஜாக்கள் 19:6-7.
யூதாவின் பிரதானிகளிடமிருந்து புறப்பட்டுச் சென்ற அசீரிய பிரதிநிதிகள் தங்கள் ராஜாவிடம் வந்து நேரடியாக அச்செய்தியை தெரிவித்தார்கள். எகிப்தியரை வரவிடாமல் காவல் காத்து வந்த படைப்பிரிவோடு அப்போது அவர் இருந்தார். அந்த அறிக்கையை கேட்டதும், தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காதிருந்தது போல எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் நிருபங்களை எழுதினான் சனகெரிப். 2 ராஜாக்கள் 32:17. எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அடித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரோசேப்பையும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பார்வாயிம் ஏனா ஈவாபட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்ற அகந்தையான செய்தியோடு மிரட்டல் விடப்பட்டது. 2 ராஜாக்கள் 19:10-13. ஏளனமாக எழுதப்பட்டிருந்த அந்த நிருபத்தை யூதாவின் ராஜா பெற்றுக்கொண்டதும் தேவாலயத்திற்கு அதனை எடுத்துச் சென்று அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து
எபிரேயர்களின் தேவன் இன்னமும் ஜீவிக்கிறார், அரசாளுகிறார் என்பதை பூமியின் தேசத்தார் அறியும்படியாக பரலோகத்திலிருந்து உதவி வேண்டி மிகுந்த விசுவாசத்தோடு ஜெபித்தார். வசனம் 14. ஏகோவாவின் கணத்திற்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தது. அவரால் மாத்திரமே அது நிவிர்த்தி செய்யப்படக்கூடியதாயிருந்தது. கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியைச் சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின் வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிற்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று மன்றாடினான் எசேக்கியா. 2 ராஜாக்கள் 19:15-19.
இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டுமந்தையைப் போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். எப்ராயிம் பென்யமீன் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை இரட்சிக்கவ வந்தருளும். தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்கப் பண்ணும். அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபங்கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர். எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்கப் பண்ணும். அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சக்குடியை கொண்டு வந்து ஜாதிகளைத் துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் படரவும் படரவிட்டது. இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டுப் பன்றி அதை உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். 1:7. சேனைகளின் தேவனே, திரும்பி வாரும். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். உம்முடைய வலதுகரம் நாட்டின் கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும். எங்களை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். உமது முகத்தை பமுகத்தை பிரகாசிக்கப் பண்ணும். அப்பொழுது யூதாவை இரட்சிக்கப்படுவோம். 80. முன்னிட்டும் ராஜாதி ராஜாவானவரின் கணத்தை முன்னிட்டும் எசேக்கியா ஏறெடுத்த வேண்டுகோள்கள் தேவனுடைய உள்ளத்திற்கு ஏற்றவைகளாயிருந்தன. ராஜாவாகிய சாலோமோன் தேவாலய பிரதிஷ்டையின் போது ஏறெடுத்த ஆசீர்வாதம் ஜெபத்தில், கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லையன், பதை பூமியின் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படியாக அவர் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தை அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்குத் தக்கதாய் விசாரிக்க வேண்டுமென விண்ணப்பித்தான். 1 ராஜாக்கள் 8:59-60. விசேஷமாக யுத்த சமயங்களில் அல்லது எதிரிகளின் சேனையால் ஒடுக்கப்படும்போது இஸ்ரவேலின் பிரதானிகள் ஜபவீட்டிற்குள் பிரவேசித்து விடுதலை வேண்டி மன்றாடினால் ஆண்டவர் தயவு காட்ட வேண்டுமென கேட்கப்பட்டது. வசனம் 33-34. 4.
நம்பிக்கையற்றவராய் ஏசேக்கியா விட்டுவிடப்படவில்லை. அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட ஏசாயா, இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனக்கெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன்.
அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள், எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துவக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாயல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய்? உன் ஸ்தானாபதிகளைக் கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன், அதின் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாறு விருட்சங்களையும் நான் வெட்டி அதின் கடையாந்தரத்தாபரமட்டும் அதின் செழுமையான வனமட்டும் வருவேன் என்றும், நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன், என் உள்ளங்கால்களினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளையெல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய்.
நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளருமுன் தீந்துபோம் பயிருக்கும் சமாமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய்க் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய்க் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால், நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியை உன்னை திருப்பிக் கொண்டு போவேன் என்று அவனைக் கொடை குறித்துச் சொல்லுகிறார். இரண்டாம் ராஜாக்கள் 19:20-28.
அசீரிய படைகளின் முற்றுகையால் யூதா தேசம் பாழ்நிலமாக்கப்பட்டிருந்தது. ஆனால் மக்களுடைய தேவைகளை அற்புதமான விதத்தில் சந்திப்பதாக தேவன் வாக்குரைத்திருந்தார். எசேக்கியாவுக்கு உண்டான செய்தி இதுதான். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேம் எருசலேமிலும், தப்பினவர்கள் சியோன் மலையிலுமிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதைச் செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன்மேல் அம்பு எய்வது மில்லை, இதற்கு முன் கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பிப் போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று எசேக்கியாவுக்கு செய்தி அனுப்பினார். 29-34.
அன்று இரவிலேயே விடுதலை கிடைத்தது. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரைச் சங்கரித்தான். 35. அசீரியருடைய ராஜாவின் பாளையத்திலுள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். 2:32-21.
எருசலேமை கைப்பட்டு அனுப்பப்பட்ட சேனைக்கு ஏற்ப பட்ட கொடிய நியாயத்தீர்ப்பு பற்றிய செய்தியானது விரைவிலேயே சனகெரிப்பை எட்டியது. எகிப்தியர் யூதாவிற்கு வராமலிருக்க அவன் இன்னமும் காவல் காத்துக் கொண்டிருந்தான். பயத்தால் பீடிக்கப்பட்டவனாய் அவசரமாக பின்வாங்கிய அசீரிய ராஜா செத்த முகமாய்த்தன் தேசத்திற்கு திரும்பினான். 21. ஆனாலும் அவன் அதிக நாட்கள் அரசாளவில்லை. அவனுடைய முடிவு குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்கு இணங்க அவனுடைய சொந்த வீட்டாராலேயே அவன் கொல்லப்பட்டான். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டயத்திற்கு வந்து அரசாண்டான். 37:38.
பெருமை கொண்ட அசீரியருக்கு மேலாக எபிரேயரின் தேவன் வெற்றி கொண்டார். சுற்றிலுமிருந்த தேசத்தாரின் கண்களில் ஏகோவாவின் நீதி நிலைநிறுத்தப்பட்டது. எருசலேமிலோ
பரிசுத்த மகிழ்ச்சியால் மக்களுடைய இருதயங்கள் நிறைந்திருந்தன. அவர்கள் விடுதலை வேண்டி ஏறெடுத்த ஊக்கமான வேண்டுகோள்களில் பாவ அறிக்கையும் கண்ணீரும் கலந்திருந்தன. தங்களுக்கு அதிக உதவி தேவையாயிருந்த போது தங்களை காக்கும்படி தேவவல்ல மையையே நம்பியிருந்தார்கள். அவர் அவர்களை கைவிடவில்லை. இப்பொழுது பரிசுத்த துதியின் பாடல்கள் தேவாலய பிராகாரங்களில் எதிரொலித்தன.
யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாவாசஸ்தலமும் இருக்கிறது. அங்கேயிருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். மகத்துவமுள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களைப் பார்க்கிலும் நீர் பிரகாசமுள்ளவர். தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து சேர்ந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற்போயிற்று. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் இரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளினபோது வானத்திலிருந்து நியாயத்தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்கப் பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வரக் கடவர்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். சங்கீதம் 76. அசீரிய சாம்ராஜ்யத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் இன்றைய உலக நாடுகளுக்கு அதிக படிப்பினையைக் கொண்டுள்ளது. அசீரியா தன் செழிப்பின் உச்சத்திலிருந்த காலத்தில் அதன் மகிமையை தேவனுடைய தோட்டத்தில் சுற்றிலுமிருந்த மரங்களுக்கு மேலாக உயர்ந்திருந்த மேலான ஒரு மரத்திற்கு ஒப்பிடுகிறது வேதாகமம்.
அசீரியன் லீபனோனிலே அலங்காரக் கொப்புகளோடும் நிழலிடும் தழைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாயிருந்தான். அதன் கிளைகளின் தழைகளுக்குள்ளே அதன் நுனிக்கொழுந்து உயர்ந்திருந்தது. பெரிதான சகல ஜாதிகளும் அதன் நிழலிலே குடியிருந்தார்கள். அப்படியே அதன் வேர் திரளான தண்ணீர்களருகே இருந்ததினால் அது தன் செழிப்பினாலும் தன் கொப்புகளின் நீளத்தினாலும் அலங்காரமாயிருந்தது. தேவனுடைய வனத்தில் உள்ள கேதுருக்கள் அதை மறைக்கக் கூடாதிருந்தது. தேவதாறு விருட்சங்கள் அதன் கொப்புகளுக்குச் சமானமல்ல. அர்மோன் மரங்கள் அதன் கிளைகளுக்கு நிகரல்ல. தேவனுடைய வனத்திலுள்ள ஒரு விருட்சமும் அலங்காரத்திலே அதற்கு ஒப்பல்ல. தேவனுடைய வனமாகிய ஏதேனின் விருட்சங்களெல்லாம் அதன் பேரில் பொறாமை கொண்டன. எசேக்கியேல் 31:3-9.
ஆனால் அசீரியாவின் மன்னர்களோ தங்களின் விசேஷித்த ஆசீர்வாதங்களை மனித இனத்தின் நலனுக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக அநேக தேசங்களுக்கு சாட்டையாக மாறினார்கள். இரக்கமற்றவர்களாகவும் தேவனைப் பற்றியோ தங்கள் சக மனிதரைப் பற்றியோ சிந்திக்காதவர்களாகவும் இருந்த அவர்கள் உன்னதமானவருக்கு மேலாக நினிவேயின் தெய்வங்களை உயர்த்தி அதன் மேலாண்மையை சகல தேசத்தாரும் ஒத்துக்கொள்ளும்படி செய்தார்கள். அதனையே நிலையான கொள்கையாக பின்பற்றி வந்தார்கள். தேவன் யோனாவை எச்சரிப்பின் செய்தியோடு அவர்களிடத்திற்கு அனுப்பினார். சேனைகளின் தேவனுக்கு முன்பாக சில காலம் தங்களை தாழ்த்தினார்கள். பாவ மன்னிப்பு வேண்டினார்கள். ஆனால் சீக்கிரத்திலேயே சிலை வழிபாட்டிற்கும் பூமியின் தேசங்களை கைப்பற்றுவதற்கும் மீண்டும் திரும்பினார்கள். நினிவேயின் துன்மார்க்கரை குறித்து நாகூம் தீர்க்கதரிசி இப்படியாக குற்றஞ்சாட்டுகிறார். இரத்தப்பழிகளின் நகரத்திற்கு ஐயோ! அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. சவுக்குகளின் ஒசையும் உருளைகளின் அதிர்ச்சியும் குதிரைகளின் பாய்ச்சலும் ரதங்கள் கடகடவென்று ஓடுகிற சத்தமும் வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துளங்குகிறதும் ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களின் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நாகூம் 3:1-5.
மித்தியமானவர் இன்றும் தேசங்களைக் குறித்து சிறிதேனும் பிசகில்லாமல் கணக்கு வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் கனிவானவைதாம். மனந்திரும்புமாறு அவர் அழைத்துக் கொண்டே இருந்தாலும் இந்த கணக்கீடு நடந்து கொண்டே இருக்கிறது. தேவன் நிர்ணயித்துள்ள ஒரு குறிப்பிட்ட அளவை அவர்கள் பாவம் தாண்டும்போது அவருடைய உக்கிரத்தின் பணி ஆரம்பமாகிறது. கணக்கீடு முடிவடைகிறது. தேவ பொறுமையும் முடிவடைகிறது. அதன் பிறகு அவர்களுக்கு இரக்கம் காட்டப்படுவதில்லை. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையுமுள்ளவர். அவர் களை ஆக்கினையில்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாயிருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றிப்போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடிப்போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டுப்போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல் இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் போர்க்கப்படும். நாகும் 1:3-6
அந்நிலையே நினிவேக்கு ஏற்பட்டது. நான்தான், என்னைத் தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களிகூர்ந்திருந்த நகரம் வெறுமையும் வெளியும் பாழும் சிங்கங்களின் வாசஸ்தலமும் பாலசிங்கம் இறைதென்கிற இடமும் கிழச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் பயப்படுத்துவாரில்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானமுமாய் மாறிவிட்ட துச்செப்பனியாய் 2:15
நாகூம் 2:10-11 அசீரியாவின் அகந்தை தாழ்த்தப்படும் காலத்தை எதிர்நோக்கியிருந்தவனாய் நினிவேயை குறித்து பின்வருமாறு தீர்க்க தரிசனம் உரைத்தான் செப்பனியா. அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும். அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் இராத்தங்கும். பலகணிகளில் கூவுகிற சத்தம் பிறக்கும். வாசற்படிகளில் பாழ்கடிப்பு இருக்கும். கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். செப்பனியா 2:14
அசீரிய ராஜ்யத்தின் மகிமை மகத்தானதாயிருந்தது. அதன் விழுகையும் அதன் விழுகையும் பெரிதாயிருந்தது. உயர்தரமான ஒரு கேதுரு மரத்தை உருவகமாக வைத்து அசீரியாவானது தன் பெருமையின் நிமித்த மும் கொடுமையின் நிமித்தமும் விழுவது பற்றி தெளிவாக முன்னுரைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அவன் சொன்னதாவது,
கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், கொப்புகளின் தழைகளுக்குள்ளே தன் நுனிக்கிளையை ஓங்கவிட்டபடியினாலும் அதன் இருதயம் தன் மேட்டிமையினால் உயர்ந்து போனபடியினாலும் நான் அதை ஜாதிகளின் மகாவல்ல மையுள்ளவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். அவன் தனக்கு இஷ்டமானபடி அதற்கு செய்வான். அதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை தள்ளிப்போட்டேன். ஜாதிகளில் வல்லவராகிய அந்நிய தேசத்தார் அதை வெட்டிப்போட்டு விட்டுப்போனார்கள். அதன் கொப்புகள் மலைகளின் மேலும் சகல பள்ளத்தாக்குகளிலும் விழுந்தன. அதன் கிளைகள் தேசத்தினுடைய எல்லா ஆறுகளினருகே முறிந்தன. பூமியிலுள்ள ஜனங்கள் எல்லாரும் அதன் நிழலை விட்டு கலைந்து போனார்கள். விழுந்து கிடக்கிற அதன் மேல் ஆகாயத்து பறவைகளெல்லாம் தாபரித்தன. அதன் கொப்புக்களின் மேல் வெளியின் மிருகங்களெல்லாம் தங்கின. தண்ணீரின் ஓரமாய் வளர்கிற எந்த விருட்சங்களும் தங்கள் உயர்த்தியினாலே மேட்டிமை கொள்ளாமலிருக்கும் பொருட்டு இப்படிச் செய்வேன். மனுபுத்திரரின் நடுவே அவர்களெல்லாரும் குழியில் இறங்குகிறவர்களோடே கூட மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் போனார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அவன் பாதாளத்தில் இறங்குகிற நாளிலே புலம்பலை வருவித்தேன். வெளியின் விருட்சங்களெல்லாம் அவனிமித்தம் பட்டுப்போயின. அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிரப்பண்ணினேன். எசேக்கியேல் 31:10-16
அசீரியாவின் அகந்தையும் அதன் விழுகையும் கடைசி காலத்திற்கு ஒரு விளக்கப்பாடமாக விளங்க இருந்தன. அகந்தையாலும் இருமாப்பாலும் தேவனுக்கு எதிராக தங்களை அணிவகுப்பவர் களை பார்த்து தேவன் கேட்கிறார். இப்படிப்பட்ட மகிமையிலும் மகத்துவத்திலும் ஏதேனின் விருட்சங்களில் நீ எதற்கு ஒப்பானவன்? ஏதேனின் விருட்சங்களோடே கூட நீயும் பூமியின் தாழ்விடங்களில் இறக்கப்பட்டு
பட்டயத்தாலே வெட்டுண்டவர்களோடே கூட விருத்த சேதனமில்லாதவர்களின் நடுவிலே கிடப்பாய். வசனம் 18. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் உன்னதமானவருக்கு மேலாக தங்களை உயர்த்த நினைக்கும் யாவரையும் புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வசங்காரம் பண்ணுவார். நாகும் 1:7-8.
அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும், எகிப்தின் கொடுங்கோல் விலகிப்போகும். சகரியா 10:11.
முற்காலங்களில் தேவனுக்கு எதிராக தங்களை அணிவகுத்த தேசங்களுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தவறும் இந்திய நாடுகளுக்கும் இது உண்மையாயிருக்கிறது. இறுதி நியாயத்தீர்ப்பின் நாளில் பூமி அனைத்திற்கும் நியாயாதிபதியானவர் ஜாதிகளை அறிக்கும்போது, சத்தியத்தை கைக்கொண்டவர்கள் தேவனுடைய நகரத்தில் பிரவேசிக்க அனுமதிக்கப்படும்போது மீட்கப்பட்டோரின் ஜெய கீதங்கள் பரலோக மண்டபங்களில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். ஏசாயா 30:28. பண்டிகை ஆசரிக்கப்படும் இராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள், கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலையண்டைக்குப் போக, நாகசுரத்தோடே நடந்து வருகிறபோது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணுவார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன்மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். வசனம் 29-32.